நமஸ்தே சூக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்மகதோன் யுத்தம் பாடம் 2, பாபிலோனின் அழிவு. கடந்த 4 வாரங்களாக நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இந்த வால்யூமின் 2வது பாடம் பாபிலோனின் அழிவு, த டூம் ஆஃப் பாபிலோன். முதலாவது இந்த பாடத்தில் சொல்லர்த்தமான அந்த பாபிலோன் பட்டணம், அதனுடைய விபரங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். காரணம், அது ஒரு நிழல். அந்த நிழலை தான் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் கூட அப்போஸ்தல் யோவான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிழலான பாபிலோன், சொல்லர்த்தமான பாபிலோன் பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது? முதலாவது அது ஒரு பட்டணம், பின்பு அது ஒரு சாம்ராஜ்யம். இப்படியாக அந்த சுலர்த்தமான பட்டணத்தை நாம பார்த்தோம். தொடர்ந்து அந்த சுலர்த்தமான பட்டணம் அடையாளப்படுத்துகிற, நிழலாக காண்பிக்கிற அந்த கிறிஸ்தவ மண்டலத்தை நாம தியானிச்சோம். இந்த கிறிஸ்தவ மண்டலம் தான் பழைய ஏற்பாட்டின் பகுதிகளில் பாபிலோன் என்ற அந்த சொல்லர்த்தமான பட்டணங்களின் மூலம் குறிப்பிடப்பட்டிருந்ததை நாம கவனித்தோம். ஸோ இந்த கிறிஸ்டண்டம், கிறிஸ்தவ மண்டலம் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்குள்ள எந்த எந்த அமைப்புகள் அடங்கும் என்பதை நாம தெளிவாக பார்ப்போம். கிறிஸ்தவ மண்டலம் என்று சொல்லும் பொழுது பிரதானமாக இந்த கிறிஸ்தவ சபை அமைப்புகளை குறிக்கும். அதோடு கூட அந்த சபையின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கும் கிறிஸ்தவ தேசங்களை கூட சேர்க்கும். அது மாத்திரமில்ல, அவங்களோடு தொடர்பு வைக்கிற, கிறிஸ்தவத்தை பற்றி கொள்ளாமல் இருக்கிற மற்ற தேசங்களையும் கூட அந்த வார்த்தைக்குள்ள தேவன் அடக்கி இருப்பதை நாம் அங்க பார்க்கும். சொல்லர்த்தமான அந்த பாபிலோன் இந்த மாபெரும் கிறிஸ்தவ மண்டலத்தை குறிக்குது. அந்த கிறிஸ்தவ மண்டலம், கிறிஸ்தவ சபை அமைப்பின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கும் கிறிஸ்தவ தேசங்கள், மற்றும் அந்த தேசங்களோடு சில பல காரணங்களுக்காக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற மற்ற தேசங்களையும் கூட அந்த வார்த்தைக்குள்ள அடங்கும் என்பதை நாம் அங்கு பார்த்தோம். அதற்கு பின்பு, அதாவது போன முறை நாம் இங்கு வந்தபோது, அந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் மிக முக்கியமா அந்த கிறிஸ்தவ சபை அமைப்புகள், தாய் மற்றும் குமாரத்தியை குறித்து போன வாரம் நாம பார்த்தோம். பாபிலோன் மற்றும் பாபிலோனின் குமாரத்திகள், போப் மார்க்கம், ரோம கத்தோலிக்க திருச்சபை, பின்பு அதுல இருந்து உருவாயிட்ட குமாரத்தி சபைகள், அதாவது புராட்டஸ்டன்ட் சபை பிரிவுகளை குறித்து எப்படி இந்த பாபிலோன், பாபிலோனின் குமாரத்திகள் என்ற அந்த பெயர் ரோம கத்தோலிக்க சபைக்கும், அதே வேளையில அந்த குமாரத்திகள் என்கிற அந்த வார்த்தை எப்படியாக இந்த புராட்டஸ்டன்ட் சபைகளுக்கு மிக அருமையாக பொருந்தும் என்பதை நாம போன வாரம் நாம பார்த்தோம். இதுவரைக்கும் இந்த 2வது பாடத்துல காரியங்களை நாம தியானித்து வந்திருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு இந்த பாபிலோனின் அழிவு. சோ பாபிலோன் என்பது என்ன என்பதை தான் இன்ன வரைக்கும் நாம தீர்க்கமா பார்த்திருக்கோம். இந்த 4 கிளாஸ்ல பாபிலோன் என்று சொன்னா என்ன என்பது தான் பார்த்திருக்கோம். இப்ப பாபிலோன் என்று சொன்னா சுருக்கமா இப்ப நீங்க சொல்லிடுங்க அந்த டெஃபினேஷன். ஏன்னா பிரதர் இந்த செகண்ட் பாடத்துல இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் வரைக்கும் எதைத்தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறார்னா, பாபிலோன்னா என்ன, பாபிலோன் என்ன என்ன புரிந்து கொண்டிருக்கோம் இந்த 4 கிளாஸ்ல இருந்து கரெக்டா சொல்லிடுங்க. பாபிலோன் அப்படின்னா யார் யார் எல்லாம் அதுக்குள்ள அடங்குறாங்க? வரிசையா நிதானமா பொறுமையா நீங்க சொல்லலாம். என்ன நம்ம கிளீனா பிரதர் கொடுத்துட்டே வர, முதல்ல அந்த பாபிலோன் பட்டணம் பத்தி பேசினார், அது எப்படி இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளம் இருக்குன்னு சொன்னார், அந்த கிறிஸ்தவ மண்டலம்னா என்னங்கறத அருமையா சொன்னார். அந்த மண்டலத்துல பிரதானமான பங்கு வகிக்கிற முக்கியமான ரெண்டு பேரை பத்தி போன வாரம் வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாபிலோன் என்று சொல்லும் பொழுது குறிக்குது பிரதானமா போப் மார்க்கம், புரோட்டஸ்டன்ட் சபைகள் இல்லையா, இதுதான் கிறிஸ்தவ சபை அமைப்புகள், இந்த ரெண்டும் வரணும். நெக்ஸ்ட் இதனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவ தேசங்கள், நெக்ஸ்ட் அந்த தேசங்களோட சுயநல நோக்கங்களுக்காக தொடர்பு கொண்டிருக்கிற மற்ற பிற தேசங்கள், இதுதான் பாபிலோன். இந்த பாபிலோனின் அழிவு தான் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோம், இந்த பாபிலோனுடைய அழிவு. சோ இந்த அழிவை பற்றி எங்கெல்லாம் வசனங்கள்ல தேவன் குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து சகோதரர் இந்த பின்பகுதியில பேசிருக்கிறார். அதனால இன்னைக்கு அதிகமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. மாறாக இந்த பாபிலோனின் அழிவை குறித்து பேசும் வசன பகுதிகள், அந்த வசன பகுதிகளை நாம வாசிக்கிறோம். அந்த வசனங்களுக்கு ஏதாவது விளக்கம் தர வேண்டி இருந்துச்சுன்னா அந்த விளக்கங்களை நாம தருகிறோம். அப்படியே நாம இந்த பாடம் முடிவுக்கு இன்னைக்கு வரும். சோ பாபிலோனின் அழிவு, சோ இதுவரை நாம பார்த்து புரிந்து கொண்ட அந்த பாபிலோனின் அழிவு பற்றி தீர்க்க தரிசன பகுதிகள் மிக அருமையாக மிக தெளிவாக அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கலாம். அதாவது இந்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய அழிவை பற்றி தீர்க்க தரிசன பகுதிகள் ரொம்ப தெளிவாக அடையாளங்களின் மூலம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதை தேவனுடைய வார்த்தைகள்ல நாம அங்க பார்க்கலாம். சோ அப்போ அந்த வார்த்தைகளை நாம தியானிச்சு பார்க்கும் போது பாபிலோன், கிறிஸ்தண்டம், கிறிஸ்தவ மண்டலம், அதனுடைய அழிவு சடுதியில வரும் என்பது தீர்க்க தரிசன வசனங்கள் ரொம்ப தெளிவா அங்க சொல்லுது. திடீரென இந்த அழிவு இந்த பாபிலோனுக்கு சம்பவிப்பதாக, அது மாத்திரமில்ல ரொம்ப பயங்கரமான அழிவாக, அது மாத்திரமில்ல முற்றிலுமான அழிவாக அந்த அழிவு. சோ பாபிலோனின் அழிவு சடுதியில வரக்கூடிய அழிவு, திடீரென வரக்கூடிய அழிவு, அப்புறம் பயங்கரமான அழிவு, அப்புறம் முற்றிலுமான அழிவாக தீர்க்க தரிசன வசனங்கள் அங்க சொல்லுது. உதாரணத்துக்கு சில வசனங்கள் நாம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் வசனம் 8 நீங்க வாசிக்கலாம்.
ஆகையால் அவளுக்கும் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும்.
அவளுக்கு வரும் அந்த சாவும் துக்கமும் ஒரே நாளில் வரும். சோ இந்த வசனத்துல அந்த வார்த்தை குறிக்குது பாபிலோனினுடைய அழிவு எவ்வளோ இன்ஸ்டன்டா, எவ்வளோ சீக்கிரத்துல நிறைவேறும் என்பதை பற்றி. தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாபிலோன், பாபிலோன் என்கிற அந்த மாபெரும் அமைப்பு எவ்வளோ துரிதமா எவ்வளோ சீக்கிரமா அழிந்து போகும் அப்படிங்கறதுக்கு இந்த வசனத்துல அந்த வார்த்தை. அவளுடைய அவளுக்கு வரும் வாதையாகிய
சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில்,
சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாழிகையில் வரும். மறுபடியும் வசனம் 21 வாசிங்க. பாருங்க அந்த பாபிலோனின் அழிவு திடீரென சடுதியில நிறைவேறி முடியும். அது ஒரு பயங்கரமான அழிவா கூட இருக்கும், முற்றிலுமான அழிவா கூட இருக்கும் என்பது இந்த வசனத்துல அங்க சொல்றான். பின்பு ஒரு பலமுள்ள தூதன் ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை தூக்கி என்ன பண்ணினார், அவரு சமுத்திரத்துக்குள்ள எரிந்தார். அது சமுத்திரத்துக்குள்ள எரிந்து இப்படித்தான் மகா நகரம் பாபிலோன். சோ அந்த சிம்பாலிக், இது நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்த போது இந்த வசனம் எல்லாம் நம்ம அருமையா அங்க தேவ கிருபையில அங்க விளக்கி இருந்தோம். சோ எப்படி அந்த பாபிலோனுடைய அழிவு ஒரு ஒரு பயங்கரமான நிச்சயமான இறுதியான முழுமையான அழிவாக அங்கிருக்கும். ஒரு பலமுள்ள தூதன் ஒரு ஏந்திர கல்லை ஒத்த கல்லை அவர் தூக்கி சமுத்திரத்துக்குள்ள வீசினார். என்ன ஆகும்? அந்த கல் அந்த சமுத்திரத்தினுடைய அடி மட்டத்துக்கு அங்கு போய் சேரும். அந்த கல்லின் மேல அந்த சமுத்திரமே அங்க நிற்கும் என்று அங்க பார்த்தோம். இப்படித்தான் அந்த மகா நகரம் அதனுடைய அழிவை சந்திக்கும் என்று அங்க சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சில வசனங்கள் எரேமியா புஸ்தகத்துல 51 63 வசனம் 64 வசனம் வாசிங்க. ஆமா, பின்பு வசனம் 42 வாசிங்க. சமுத்திரம் பாபிலோன் மேல புரண்டு வந்துச்சு. எல்லா வசனமும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 24-26 வசனம். ஆமா, சோ முதலாவது இந்த பாபிலோனின் அழிவு அது சடுதியில தீவிரமாக நிறைவேறும் ஒரு அழிவா இருக்கும். அது மாத்திரமில்ல, மிக பயங்கரமானதும் முழுமையான ஒரு அழிவாகவும் அங்க இருக்கும் என்று இந்த வசனங்கள்ல நாம் அங்க பார்க்க முடியும். அதே சமயம் இந்த சடுதியான பயங்கரமான முழுமையான அழிவுக்குள்ள போவதுக்கு கொஞ்சம் முன்னால் இந்த பாபிலோன் தன்னுடைய வல்லமையை எல்லாம் படிப்படியாக எழுந்துட்டு வந்து இந்த ஒரு சடுதியான அழிவுக்குள்ள போகும் என்று கூட வேறு வசனங்கள் அங்க சொல்லுவதை நாம பார்க்க முடியும். அந்த வசனம் எங்க? அதாவது அதனுடைய வல்லமை, அதனுடைய ஆளுகை, அதிகாரம், அதனுடைய ஆதிக்கம் ஜனங்கள் மேல, தேசங்கள் மேல, இந்த பாபிலோனின் ஆதிக்கம் படிப்படியாக கிராஜுவலா குறைந்து கொண்டு வந்து இந்த மாதிரியான சடுதியான ஒரு பயங்கரமான ஒரு முடிவான முழுமையான ஒரு அழிவுக்குள்ள போகும் என்று சொல்லப்படும். சோ இந்த முத பாகம் அது படிப்படியாக அதனுடைய ஆதிக்கத்தை வல்லமைய இழக்கும். எங்க இருக்கு வசனம்? தானியேல் 7:26 வசனம். யாராவது ஆங்கில வேதம் வச்சிருந்தீங்கன்னா நல்லது, படிங்க. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். பாருங்க, நியாய சங்கம் உட்காரும். அப்புறம் சிஸ்டர், நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தமும் அவனை சங்கரிக்கும்படியாக ஆளுகையை நீக்கி போடுவேன். அந்த ஆளுகை நீக்கப்பட்டு முடிவு பரியந்தம் அழிந்து போகும். ஆனா அதுக்கு முன்னால நியாய சங்கம் உட்காரும். சோ இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். பாபிலோன் அதனுடைய ஆளுகைய படிப்படியாக இழந்து அப்புறம் சடுதியான அழிவுக்குள்ள போகும் என்பதை சொல்லக்கூடிய வசனம். ஆனா தமிழ்ல கொஞ்சம் எப்பொழுதும் போல மொழிபெயர்ப்புல ஒரு பற்றாக்குறை அங்க இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல இந்த வசனம் பார்த்த ஜட்ஜ்மெண்ட் ஷால் சிட். சோ நியாய சங்கமா, நியாய தீர்ப்பா, என்ன அடையாளம்? அடையாள பாஷையில உட்காரதல். 24 மூப்பர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, சப்ஜெக்ட்ல பாக்குறோம். என்ன உட்காரது? என்ன கர்த்தர் இயேசுக்கு கூட பதில், நீங்க நான் உங்க எனிமீஸ் எல்லாம் பாதப்படியில போடுற வரைக்கும் வெயிட்டிங், காத்திருக்குதல். சோ இங்க அந்த நியாய தீர்ப்பு உட்காரும் எது வரைக்கும்? அதனுடைய ஆளுகை நீக்கப்பட்டு முடிவு பொருந்தும் நான் அழிவுக்கு அனுமதிக்க முறை. அதாவது அந்த நியாய தீர்ப்பானது அந்த அமைப்பின் மேல ஆரம்பிச்சு அது படிப்படியாக அதனுடைய ஆளுகைய இந்த பூமியின் மேல இருந்து எடுத்து சடுதியில அந்த அழிவு இறுதியாக அந்த அமைப்பின் மேல அங்க வரும். சோ பாபிலோன் என்ற இந்த மாபெரும் அமைப்பு எப்படிப்பட்ட அழிவுக்குள்ள அது போகும், எவ்வளவு சீக்கிரத்துல போகும், அது எப்படி நிறைவேறும், இந்த வசனங்கள்ல நாம அங்க பார்க்கணும். சோ நமக்கு நல்லா தெரியும் 1799 அதனுடைய ஆளுகை என்னாச்சு, எடுக்கப்பட்டு பாருங்க இன்ன வரைக்கும் அதனுடைய ஆளுகை என்ன ஆயிட்டு இருக்கு, படிப்படியாக பாருங்க நியாய தீர்ப்பு உட்காரும். சோ அது நின்று நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும் அந்த அமைப்ப தேவன். சோ அப்போ படிப்படியாக அதனுடைய ஆளுகை எடுத்து போடப்பட்டுட்டு அங்க வருது. ஆனா அந்த சடுதியான இறுதியான அழிவு இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல அங்க வரும். ஆனா இந்த பாருங்க இது அந்த அழிவு, இறுதியான அழிவு, முழுமையான அழிவு ஒரு நாளிகையில சடுதியில அந்த அமைப்புக்கு வர்றதுக்கு முன்னால இது இப்படிப்பட்ட ஒரு சரிவை சந்திக்கணும். அதனுடைய ஆளுகை தேவனுடைய நியாய தீர்ப்பு அதன் மேல வரும் பொழுது படிப்படியாக குறைந்துட்டு வரும். ஆனா அப்படி குறைந்துட்டு வரும் பொழுது கூட அது இறுதியில என்ன ஆகும்னு பார்க்கிறோம். மீண்டும் கொஞ்ச நாளுக்கு பழைய அந்த ஆளுகைய பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சோ இது ஃபோர்த் வால்யூம் மார்க்க நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி 3 வால்யூம் பிரதர் ரசல் அது எழுதும் போது அப்படித்தான் எழுதுவார். சோ ஃபோர்த் வால்யூம் எழுதும் போது ஏற்கனவே 3 வால்யூம் படிச்சவங்க கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவார், எல்லா விஷயத்தையும் விளக்க மாட்டார். சோ அதே ஒரு மெச்சூரிட்டி நம்ம கூட அங்க காமிக்கணும். ஆனா நமக்கு கண்டிப்பா அந்த முதல் 3 வாரத்துக்கு அநேக விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ எதுக்கு சொல்ற அப்படின்னா சில விஷயங்கள் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் போது நம்ம ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு தொடர்பா உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள வந்தா ரொம்ப நல்லது. சோ அப்போ நாம இங்க அது பாக்குறோம் என்ன பாயிண்ட் அப்படின்னா சோ அது படிப்படியாக அங்க குறைந்து வந்துட்டு இருக்கும். ஆனா இறுதியான அந்த அழிவுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன ஆகும், தீர்க்க தரிசனத்தை நம்ம பாக்குறோம், பாபிலோன் மீண்டும் ஒரு உச்சகட்டத்துக்கு போகுமா போகாதுங்களா, நம்ம என்ன பாத்துருக்கோம் கடைசி நாட்கள்ல. பாருங்க இந்த படிச்ச வசனத்திலே இருக்கு, ஒரு பெரிய பலமுள்ள தூதன் என்ன பண்ணார், ஏந்திர கல்லை ஒத்த கல்லை தூக்கி எரிஞ்சார். தூக்குறதுக்கு முன்னாடி அது எங்க இருக்கும், அந்த கல் தூக்கிங்கிற வார்த்தையை காண்பிக்குது, அது எங்க இருந்துச்சு அதுக்கு முன்னால கீழே. சோ அப்போ கீழ இருந்து அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, உயர்த்தணும், உயர்த்தி அதை என்ன பண்ண வேண்டியிருக்கு, மறுபடியும் ஃபுல்லா அங்க போட வேண்டியிருக்கு. சோ பாபிலோன் மீண்டும் தன்னுடைய பழைய ஆளுகைக்கு, தன்னுடைய பழைய வல்லமைக்கு, தன்னுடைய பழைய அதிகாரங்களுக்கு உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படும் பொழுது பாருங்க போப் மார்க்க மாத்திரம் இல்ல, அவங்க கூட அவங்களுடைய குமாரத்திகளா இருக்கிற புராட்டஸ்டன்ட் சபை அமைப்புகளும் அந்த ஒரு ஸ்தானத்தை பகிர்ந்து கொள்ளும். சோ இதுக்கு இந்த அடையாளத்துல ஏதாவது இருக்குதா வார்த்தை, போப் மார்க்கம் மாத்திரம் இல்ல கூட புராட்டஸ்டன்ட் சபைகள் கூட அந்த அதிகாரத்துக்கு உயர்த்தப்படும் என்ன இருக்குது இதே வசனத்துல மறந்துருக்கிறோம். ரெவலேஷன் பலமுள்ள தூதன் ஏந்திர கல்லை ஒத்த கல்லை தூக்கி வீசினார். பாபிலோன் இங்க எது அடையாளப்படுத்துது, தூதனா ஏந்திர கல்லா, எல்லாம் ஏந்திர கல் எத்தனை பார்ட், 2 பார்ட். சோ பாபிலோன் போப் மார்க்கம் பிளஸ் புரோட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள், மிருகம் மிருகத்தின் சொரூபம் அல்லது கள்ள தீர்க்கதரிசி. சோ அந்த கல்லுல இருக்குது 2 பாகம். சோ அந்த பாபிலோன் இந்த 2 மாபெரும் அமைப்புகளை கொண்டிருக்கிற அந்த முக்கியமா அந்த கள்ள சபை மீண்டும் பழைய அதிகாரத்துக்கு கொஞ்ச நேரம் உயர்த்தப்பட்டு அப்புறம் என்ன ஆகும், சடுதியாக அங்க போக வேண்டி இருப்பது நமக்கு தீர்க்க தரிசன வசனங்கள் அங்க தெளிவாக காண்பிக்கிறத நாம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ இந்த பாபிலோனுடைய அழிவு இப்படியாக தீர்க்க தரிசன வசனங்கள் அங்க கூறுது. அது மாத்திரமல்ல, that the punishment of Babylon will be great is assured. So in the Babylon ki devan tarapogara anda dandanai adu bayangaramanada periyadaga irukum endrade namakku urudhi alikichirukkar devan vasanathila romba urudhiyaga iruke adukku aneega vasanangala sagodharar vasikkirar anda vasanangala nam ipa vasichu Babylonin alive உறுதியாக ஒரு மாபெரும் அழிவாக இருக்கும் என்பதை நாம புரியலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 19 வசனம். பாருங்க, அந்த பாத்திரத்தை குடிக்கும்படியாக அவருக்கு நினைவூட்டப்பட்டது. 19:2. ஆமாம், நெக்ஸ்ட் 18:5-7 வரை. அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். சோ இந்த வசனங்கள், தேவன் இந்த பாபிலோன் செய்திட்ட அக்கிரமங்கள் அநியாயங்கள் அவர் நினைவுல வைத்திருக்கிறார். ஆனா இவ்வளவு காலம் அமைதியா இருந்து தருணம் வந்த போது அவைகளை நினைவு கூர்ந்து அந்த உலக ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்த பாத்திரத்துல அதுக்கு குடிக்கிறதுக்கு அவர் கொடுக்கறதுக்கு ஞாபகம் வந்து பாருங்க, அந்த அமைப்பை அவரு நியாயம் தீர்க்கிற விஷயங்கள் இந்த வசனங்கள்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த பாபிலோனின் அழிவு நிச்சயமான ஒன்று, பெரிதான ஒன்று என்பதை இந்த வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனங்கள்ல நாம படிக்கும் பொழுது பொதுவா பிரதானமா அந்த பாபிலோன் என்று சொல்லும் பொழுது சபை அமைப்புகள் இரண்டையும் அங்க குறிக்கிறதாக இருந்தாலும் கண்டிப்பா யார் யார் எல்லாம் இந்த வசனத்துக்குள்ள பொருந்துறாங்க, சோ அந்த ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து மைண்ட்ல வச்சுட்டே வரணும். ஏன்னா பாருங்க, இந்த பாபிலோனின் அழிவுன்னு தலைப்பு கொடுத்துட்டார் பிரதர் ரசல் செகண்ட் பாடத்துக்கு கொடுத்துட்டு, உண்மையிலே அந்த தலைப்ப கடைசி ஒரு 4 பேஜ்ல தான் பேசுறார். அந்த 4 பேஜுக்கு முன்ன வரைக்கும் அவர் என்ன பேசுறாருன்னா, பாபிலோனின் அழிவு பற்றி பேசும் போது பாபிலோன்னா யார் யாரெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் தெளிவா நாம புரிந்து கொள்ள வேண்டும், அதை அங்க சொல்லிடுக்கிறார். சோ அந்த நம்ம புரிஞ்சு கொண்ட அந்த பாபிலோனின் உண்மையான கருப்பொருள் தாற்பயம் அர்த்தத்தை மைண்ட்ல வச்சுட்டு அதனுடைய அழிவு நாம அங்க பார்க்கணும். சோ இந்த வசனங்கள் பாபிலோனுக்கு நீங்க ரட்டிப்பா தண்டனை கொடுங்க, சோ பாபிலோனுக்கு நிச்சயமான அந்த அழிவு கொடுங்க சொல்லும் பொழுது பிரதானமா நமக்கு பாபிலோனா யார் தான் வராங்க, அந்த 2 மாபெரும் சபை அமைப்புகள் தான். ஆனாலும் யாரெல்லாம் அதுக்குள்ள அடங்கணும் கண்டிப்பா, அவங்க கூட எந்த விதத்திலையாவது தொடர்பு வைக்கக்கூடிய எல்லோரையுமே இந்த வசனங்களுக்கு உரியவராங்க. ஏன்னா வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த கருத்து சொல்றார்.
பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும்,
என் ஜனங்களே அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும்
அவளுக்கு நேரும்
பாருங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருப்பதற்காக அவளை விட்டு என்ன பண்ணிடுங்க. அப்போ அவளுடைய பாவத்துல உடன்படுறவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கு, அவளுக்கு வரப்போற வாதைகளே என்ன இருக்குது. சோ அதுதான் அந்த விஷயம். சோ எந்த விதத்திலையாவது இந்த சபை அமைப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேசங்கள் ராஜ்யங்கள் அமைப்புகள் தனி மனிதர்கள் எல்லோருக்குமே இந்த பாபிலோனின் அழிவோடு என்ன இருக்குது, அந்த அழிவு அங்க இருக்குது பார்க்கிறோம். சோ அது நம்ம மனதுல அங்க வைக்கணும். ஆனா நாம இங்க பார்க்கிறோம் இந்த அமைப்பு அதுக்கு முன்னால ரொம்ப பெருசா தன்னை பற்றி அங்க பேசிக்கொள்ளும். சோ நான் எப்படி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ராணி போல அங்க வீச்சிருக்கிறேன், எனக்கு எதுவுமே ஆகாது, இந்த விஷயங்கள் அவங்க அங்க பேசுறது பாக்குறோம். இத்தனைக்கும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 17:16 வாசிக்கும் பொழுது, பாருங்க அந்த ராஜாக்கள் உண்மையிலேயே அவளை என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்சித்து சுட்டு போட்டாங்க. ஆனாலும் கூட அதுக்கப்புறம் அந்த அமைப்பு என்னதான் சொல்லுதுன்னா, நான் அந்த வசனம் படிக்க முடியுங்களா, ஐ சிட் அ குவீன், நான் ஒரு ராணி மாதிரி உட்காந்துருக்கேன். 18:18 வெளிப்படுத்தின 18 அதே வசனம், நான் ராஜஸ்திரியாய் வசனம் சிஸ்டர் 7, நான் ராஜஸ்திரியாய் வீச்சிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல என்று அங்க அவங்க சொல்றாங்க. வசனம் எங்க வருது? 18வது அதிகாரம். 17ஆம் அதிகாரத்துல பார்த்தா ராஜாக்கள் அவளை என்ன பண்ணிட்டாங்க, இருந்தும் என்ன மாதிரி ஒரு ஒரு பெருமை அந்த அமைப்புக்கு இருக்கும்னா இந்த மாதிரி பெருமை இருக்கும். சோ இதுக்கு சகோதரர் அவருடைய நாட்கள்ல ஒரு உதாரணம் அங்க காண்பிக்கிறார். உண்மையிலேயே பாருங்க, இங்க வசனத்துல அந்த பாபிலோன், அந்த ஸ்திரீ, அந்த கல சபை தன்னை இப்படித்தான் காமிச்சுக்கொள்ளும். நான் ராஜ ஸ்திரீ, நான் கைம்பெண் இல்ல, அந்த பகட்டு இருக்கும், அந்த பெருமை இருக்கும். சோ இது தீர்க்க தரிசனம், அந்த அமைப்பு கிட்ட வெளிப்படும் கண்டிப்பா. சோ வெளிப்பட்டு இருக்கிறத சகோதரர் வந்து ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் சொல்றார். அவருடைய நாட்கள்ல கத்தோலிக்க பேப்பர்ல நாளிதழ்ல அந்த கத்தோலிக்க சபை தன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயத்த பிரதர் ஒரு பேராகிராஃப்ல போட்டுடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான பேராகிராஃப் அது. சோ த பேப்பசி வில் ரீகைன் இட்ஸ் டெம்போரல் சாவரனிட்டி. அதாவது போப் மார்க்கம் தன்னுடைய அதிகாரம், என்ன அதிகாரம்னா இந்த உலக ராஜ்யங்கள் மீது இருக்கும் அந்த சர்வாதிகாரத்தை மீண்டும் அது பெற்றுக்கொள்ளும். பிகாஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் கன்வீனியன்ட் டு த சர்ச். காரணம் அப்படி பெற்றுக்கொள்வது தான் சபைக்கு ஒரு வசதிகரமான ஒரு விஷயமா, லாபகரமான விஷயமாக இருக்கும். இட் கிவ்ஸ் த ஹெட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த சர்ச் எ ஃபுல்லர் லிபர்ட்டி அண்ட் அ ஃபுல்லர் ஸ்வே. அந்த மாதிரி இந்த உலக ராஜ்யங்கள் மீதான அதிகாரத்தை இந்த போப் மார்க்கம் திரும்ப பெற்றுக்கொள்வது நல்லது சபைக்கு. ஏன் அப்படின்னா அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அந்த சபையினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், அதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவருக்கு முழு சுதந்திரத்தை அது அங்க கொடுக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, போப்புக்கு இந்த உலக ராஜ்யங்கள் மீது செயல்படுவதற்கு ஒரு முழு சுதந்திரம் வேணும்னா அந்த ராஜ்யங்கள் மீதான அதிகாரம் இந்த போப் மார்க்கம் மீண்டும் என்ன பெற வேண்டியிருக்குது, பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி பெற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துறாங்க. எப்படின்னா த போப் கேன் பி நோ கிங்ஸ் சப்ஜெக்ட் லாங். இதுக்கு மேல போப் வந்து ஒரு ராஜாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவராக இருப்பது என்பது நல்லதல்ல. காரணம் இட் இஸ் நாட் இன் கீப்பிங் வித் த டிவைன் ஆபீஸ் டு பி சோ. சோ அந்த தெய்வீக ஸ்தானத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமையில வைக்க வேணுங்கிறது அது ஏற்புடையதாக இருக்குது. அதாவது போப்பினுடைய ஸ்தானம் ஒரு தெய்வீக ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. அப்படி அதிகாரம் படிச்ச அந்த ஸ்தானத்துல இருக்கிறவரை சாதாரண உலகத்தின் ராஜாக்கு உட்பட்டு வைக்கிறது என்பது உகந்ததல்ல. அவர் மாறாக அதிகாரம் பெற்றவரா, சுதந்திரமா செயல்படக்கூடியவரா அங்க இருக்கணும். இட் கிராம்ஸ் ஹிம் அண்ட் நேரோஸ் ஹிஸ் இன்ஃபுளுயன்ஸ் ஃபார் குட். ஒருவேளை அப்படி போப் அந்த அமைப்பினுடைய தலைவர் ஒரு ராஜாவுடைய ஆதிக்கத்துக்கு உள்ள இருந்தா நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவருடைய வல்லமை என்ன பண்ணப்படுது, குறைக்கப்படுது. ஏன்னா அவரு யாருக்கு அடிபணிஞ்சு இருக்கணும், யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறாரோ அவருக்கு என்ன பண்ண வேண்டி இருக்கணும், அடிப்பணிச்சிருக்கணும். அப்போ நினைச்சது போல நினைச்ச அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியாது, நன்மையை அங்க செய்வார். சோ நன்மையை செய்யற விஷயத்துல ஒரு ராஜாக்கு கீழே போப் இருந்தாருன்னா அது அவருக்கு கால் கட்டின மாதிரி இருக்கும். சோ அதனால அப்படி இருக்கக்கூடாது. போப்புக்கு வந்து அந்த ராஜ்யங்கள் மீதான அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்வார் அங்க சொல்றாரு. பாருங்க, Europe has acknowledged this influence and will be forced to bow to it in greater times of anarchy. ஏற்கனவே போப்புனுடைய அந்த அதிகாரத்துக்குள்ள அந்த ஆதிக்கத்தை ஐரோப்ப தேசங்கள் அனுபவிச்சிருக்குது. அது மாத்திரமில்ல, ஏற்ற சமயம் வரும்போது அதே அதிகாரத்துக்கு அந்த ராஜ்யங்கள் மீண்டும் தலை வணங்கும். அதாவது யூரோப் ஹாஸ் அக்னாலேஜ்டு திஸ் இன்ஃபுளுயன்ஸ் அண்ட் வில் பி ஃபோர்ஸ்ட் டு போ டவுன் டு இட் இன் கிரேட்டர் டைம்ஸ் ஆஃப் அனார்கி. அதான் சொல்றார் அவரும், சோசியல் அப்ஹீவல்ஸ் அண்ட் த ரெட் ஹேண்ட் ஆஃப் அனார்கி வில் எட் கிரவுன் லியோ. அதாவது என்னன்னா இந்த ஒரு அதிகாரம், உலக ராஜ்யங்கள் மீதான அந்த அதிகாரம் போப்புக்கு மீண்டும் வரும். அப்படி வருவது தான் நல்லது. அப்படி வந்தா தான் ஒரு நன்மையை வந்து யாருக்கும் உட்பட்டு செயல்படாம சுதந்திரமா செயல்பட முடியும். இந்த அதிகாரம் ஏற்கனவே இருந்துச்சு, இந்த ஆதிக்கம் ஏற்கனவே இருந்துச்சு ஐரோப்பிய தேசங்கள் மேல. அது அந்த தேசங்கள்லாம் உணர்ந்திருக்கு. அது மாத்திரமில்ல, ஏற்ற சமயம் வரும் வரும்பொழுது அந்த தேசங்கள் மீண்டும் இந்த அதிகாரத்துக்கு அந்த போப்பு என்ன பண்ணும், தலை வணங்குவாங்க. அது எப்படி அந்த அதிகாரத்தை அந்த போப்பு மார்க்கம் பெற்றுக்கொள்ளும்னா, சில ஏற்ற தாழ்வுகள், போராட்டங்கள், எழுச்சிகள் சமுதாயத்துக்குள்ள வரும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஒழுங்கின்மை அனார்கி போராட்டங்கள், புரட்சிகள், ஒழுங்கின்மை அனார்கி வந்து ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது பாருங்க, அந்த ஒழுங்கின்மை பூமியில தோன்றும் பொழுது அது அந்த ஒழுங்கின்மை என்ன பண்ணும்னா, அந்த போப்புக்கு இல்லாட்டி அந்த பிரதர் ரசல் காலத்து போப் இல்லையோ, 13 போப் இல்லையோ, பிரதர் ரசல் காலத்து போப், அந்த போப்புக்கோ இல்லாட்டி அவருக்கு பின்னால வரக்கூடிய வேற எந்த போப்புக்கோ இந்த அதிகாரத்தை என்ன பண்ணிடும், அந்த ஒழுங்கின்மை பெற்று தந்துடும். இதையத்தான் பாருங்க, the reality of power which the third circle symbolizes and which was once recognized universally. So இந்த மாதிரி உலக ராஜ்யங்கள் மீதான போப்புனுடைய அந்த அதிகாரம் அவருக்கு திரும்ப வரும். அந்த அதிகாரத்தை தான் அந்த மூன்றாவது வளையம் காண்பிக்குதே சொல்றாரு. ஏன்னா மூன்றாவது வளையம், சோ மேலோட்டமா பிரதர் கொடுத்திருக்கிற பேராகிராஃப் மாத்திரம் வாசிச்சா நமக்கு தெரியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். சோ அந்த மூணாவது வளையம் வந்து அந்த போப்புனுடைய அது என்ன சொல்லலாம், நம்ம ராயல் டயரா, அதாவது பேப்பல் டயரா அது சொல்லுவாங்க. அது வந்து அது கிரீடம்னு சொல்லலாம், ஆனா பார்த்தா கிரீடம் மாதிரி இருக்காது. சோ இதுதான் போப்பு போடுற அந்த ஒரு சின்ன படம். சோ அந்த பேப்பல் டயரா சொல்லுவாங்க. சோ அது அருமையா இருக்கும், பிக்சர்ல காமிச்சா. சோ அதுல பாருங்க அந்த ஒரு மூன்று வரிகள் வருது, அதுல மூணாவது வரி இதைத்தான் குறிக்குது. அவங்க சொல்றாங்க மூணாவது வரி எதை, மூணாவது கோடு எதை குறிக்குதுன்னா, இந்த பூமியின் மீதான அந்த அதிகாரம் போப்புக்கு இருக்குது, அதை குறிக்குது. அது இப்ப இல்லாம போயிடுச்சு, ஆனா மீண்டும் என்ன பண்ணிடும், போப்பா போப்புமார்க்கு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும், போஸ் பண்றான். சோ அது அருமையா இருக்குது. சோ அது என்ன, இந்த மூணு லைன் பாருங்கன்னா மேல இருக்கிற லைன் குறிக்குது அவருக்கு. இந்த மூணும் அந்த அந்த அவருடைய கிரீடத்துல இருக்கிற அந்த மூன்று கோடுகள் அவர் பெற்றிருக்கிற அதிகாரத்தை அடையாளப்படுத்துது. அவங்க அப்படிதான் சொல்றாங்க, அந்த முதல் கோடு வந்து அவர் வந்து சுப்ரீம் பாண்டிஃப், இன்னொரு வார்த்தை யூனிவர்சல் பாஸ்டர். சோ சர்வலோகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பன், சுப்ரீம் பாண்டிஃப், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கோடு பார்த்து யூனிவர்சல் எக்லிசியாஸ்டிக்கல் ஜூரிடிக்ஷன், அதாவது சர்வலோகத்துல இருக்கிற சபைகள் யாவற்றுக்கும் ஒரு நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிற அந்த ஒரு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அது சொல்லுது. மூணாவது பாருங்க, அந்த மூணாவது கோடுதான் இந்த லைன்ல சொல்லியிருக்கிறாங்க, reality of power which the third circle symbolizes. In the third circle enana, the temporal power, popuke inda ulaga rajyangal meedana adhigaram irukke, anda adhigaram tha 1799 la eduthu poda pattadaga. ana brother rasul kaalathila irundavanga sollirukranga adu meendum pope petrukolva, avadi petrukolradhu than nalladhu. அப்பத்தான் அவர்னால நன்மையை யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் இல்லாம சுதந்திரமாக செயல்படுத்த முடியும். அதை எப்படி அவர் பெற்றுக்கொள்ளுவார்னா, இந்த உலகத்துல ஒழுங்கின்மை உருவாகி உலகம் பிரச்சனையில இருக்கும் பொழுது அந்த தருணம் போப்புக்கு இந்த அதிகாரம் இந்த உலகத்தின் மேல அங்க கிடைக்கும். அந்த ஒழுங்கின்மையை வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஒழுங்கின்மை உருவாகும் போது போப்பு தான் அந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுவார், அதைய அடக்குவார். அதை அடக்கும் பொழுது இப்போ ராஜ்யங்களே உணர்ந்து கொள்ளுவாங்க, நம்மனால இது நடக்காது, யாருனால அடக்க முடியும், ஏன்னா அது கடந்த நாட்கள்ல பண்ணிட்டு. சோ அந்த 1260 வருஷங்கள் தேவன் அனுமதித்த அந்த காலத்துல போப் மார்க்கம் பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றதுதான் ராஜா செய்வாங்க. அப்படின்னா அந்த தேசம் கூட அவருடைய கண்ட்ரோல்குள்ள தான் அங்க இருக்கும். சோ அதன் மூலம் எத்தனையோ புரட்சிகள் போராட்டங்களை அடக்கி எடுக்கிறாங்க, அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்குது. அதுதான் சொல்றார், the europe has experienced has acknowledged its influence. எந்த அளவுக்கு போப்புனுடைய ஆதிக்கம், போப் மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் தேசங்கள் மேல இருக்கும் என்பதை அந்த ஐரோப்பிய தேசங்கள் உணர்ந்திருக்குது. மீண்டும் அதே அதிகாரத்துக்கு தலை வணங்கும் சொல்ல பொழுது இப்படியாக வரும் என்று அவங்க சொல்றாங்க. அதாவது நான் ராஜஸ்திரியாய் உட்கார்ந்திருக்கிறேன், நான் கைம்பன் அல்ல. எப்போ ராஜாக்கள் தூக்கி வீசினதுக்கு பின்பும் கூட சொல்றாங்கன்னா அது அந்த அமைப்பு கிட்ட காணப்படணும். சோ இது நம்ம காண்கிறோம் என்று சொல்லி பிரதர் அந்த ஒரு உதாரணம் அங்க கொடுத்திருக்கிறார் அந்த 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 பேராகிராஃப். ஆனா அதுக்கு பின்னால பிரதர் ரசல் கமெண்ட் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஆமா சொல்லப்பட்டது படி ஒழுங்கின்மை வரும். அப்போ இந்த பூமியில அநேகர் ஒழுங்கில்லாம தான் இருப்பாங்க கண்டிப்பா. அப்போ போப் மார்க்கம் அந்த அதிகாரத்தை பெற்று அந்த ஒழுங்கின்மையை கட்டுப்படுத்தி அந்த ஆதிக்கத்துக்குள்ள வரும், உண்மைதான். ஆனா கடைசியில என்ன ஆகும் தெரியுங்களா, அதே ஒழுங்கின்மை தான் கட்டுக்கடங்காமல் போய் அந்த அமைப்பை என்ன பண்ணிடும், முற்றிலுமான ஒரு அழிவுக்கு அங்க வரும். இது வந்து அந்த அமைப்பு கவனிக்க தவறுவதை நாம அங்க பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த ஒழுங்கின்மையே கட்டு கடங்காத அளவுக்கு போகும் போது இந்த அமைப்பை அது அழிவுக்கு கொண்டு வந்துடும். ஆனா பாருங்க, அந்த ஒழுங்கின்மைய அடக்கி அதன் மூலம் இழந்து போன பழைய அதிகாரத்த தேசங்கள் மீது பெற்றுக்கொள்ளும் இந்த அமைப்பு. ஆனா அந்த ஒழுங்கின்மை இன்னும் அதிகமா வளர்ந்து அதே அமைப்பு என்ன பண்ணும், அழித்து போடும் என்பது தீர்க்க தரிசனம். அப்ப என்னன்னா அங்க ஒரு அந்த ஒரு டக் ஆஃப் வார் இருக்குது, அந்த அதிகாரத்துக்காக ஒரு போராட்டம் இந்த அமைப்புக்கும் இந்த பூமியின் அந்த ஒழுங்கில்லாத சக்திகளுக்கும் அங்க நடக்கும், அந்த சமயம் அங்க உருவாகும் போது. அதனால்தான் வசனம் 18:8 நம்ம வாசிக்கும் போது பாபிலோனுடைய அழிவு பற்றி சொல்லும் போது ஆகையால் எதனால, ஆகையால் எதனால, therefore எதனால அப்படின்னா, இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தி அதிகாரத்தை எடுக்க அது போராடும் அந்த அமைப்பு. அதனால அதனால ஆதிக்கம் செலுத்தி அதிகாரத்தை எடுக்க அது போராடும் போப் மார்க்கம் இந்த பாபிலோன் கடைசி சமயங்கள். அப்படி ஆதிக்கம் செலுத்தி அதிகாரம் எடுக்க முயற்சிக்கிறதுனால இப்ப வசன வாசிங்க, அதனால அவளுக்கு வரப்போற அந்த வாதை ஒரு நாள்ல என்ன ஆயிடும், அது அங்க வந்துடும். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம அங்க பேசணும், உங்களுக்கு அது நினைவுபடுத்தினீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். எப்படி இந்த உலகத்தின் மீது இந்த அமைப்பு அதிகாரம் செலுத்தி அது எடுக்கும்ங்கிற விஷயம் அதே தான் இப்ப மறுபடியும் ரிப்பீட் அங்க பண்றோம். சோ இந்த ஒழுங்கின்மை கண்டிப்பா உருவாகும் பொழுது அந்த ஒழுங்கின்மையை கட்டுப்படுத்த உலகத்தின் ராஜ்யங்கள்னால முடியாது. அந்த சமயத்துல மதம் என்கிற அந்த சக்தி அந்த அமைப்புகளின் மூலம் வெளிப்பட்டு அந்த ஒழுங்கின்மையை சீர்படுத்தும். கொஞ்சம் ஆரம்பத்துல அதை பார்த்த உடனே இந்த ராஜ்யங்கள் தங்கனால செய்ய முடியாத விஷயத்தை இந்த மத அமைப்புகள் செய்யறத பார்த்து அந்த மாபெரும் அதிகாரத்தை அவங்களுக்கு அங்க தருவாங்க, இப்படியாக அதிகாரம் பெற்றுக்கொள்ளும். ஆனா அந்த ஒழுங்கின்மை மறுபடியும் வேகமாக வந்து அந்த அமைப்பு என்ன ஆயிடும், அங்க அழிக்கும். சோ இதுதான் அங்க தீர்க்க தரிசனம், இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இங்க அந்த வெளிப்படுத்தின விஷயம் 18 இட்ல ஆகையால் இந்த மாதிரி அது நடக்கிறதுனால அதனுடைய அழிவு வரும். இன்னொரு வசனம் எரேமியா 51 முதல் 3 வசனங்கள். பாருங்க, எனக்கு பாருங்க பாபிலோனுக்கு விரோதமாக என்று சொல்லும் போது யாரை குறிக்குது, எல்லாரையுமே அங்க குறிக்குது. ஆனா ரொம்ப முக்கியமா இந்த பிரதானமான சபை அமைப்புகள் நெக்ஸ்ட் பார்த்து பாருங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் பாருங்க மத்தியில் குடியிருக்கிறவர்கள் யார், அவருக்கு விரோதமா எழும்புறவங்க யாரு, இந்த பாபிலோன் இந்த சபைகள், இதுக்கு மத்தியில குடியிருக்கிறவங்க யார் யாரெல்லாம் அந்த அமைப்புகளோட தொடர்பு வைக்கிறாங்களோ அவங்க மேல என்ன ஆகும், வசனவாசி ஆமாம் போதும். சோ இந்த மாதிரி அந்த அமைப்பினுடைய அழிவு தேவன் அங்க கொண்டு வருவார். ஆனா அப்படி அந்த அமைப்பு அழிவுக்கு வரும், சோ இது வரைக்கும் நாம அது பார்க்கணும். இந்த அமைப்பினுடைய பாபிலோனுடைய அழிவு சொடுதியில வரக்கூடிய அழிவாக நிச்சயமான முடிவான பயங்கரமான அழிவாக அது இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அங்க சொல்லிட்டு வந்துட்டு, சோ இந்த அழிவுக்கு இன்னொரு காரணம் சொல்லும் போது ஏன் இந்த மாதிரி அழிவு அதுக்கு தருகிறார் தேவன், அதே எரேமியா 51:24 வசனம் வாசிங்க.
பாபிலோனுக்கு பல்லேயின் தேசத்தின் சகல குடிகள் அவர்கள் முன்னே கண்ணுக்கு முன்பாக
பாருங்க, எதுக்காக பாபிலோனியும் கல்தேய பட்டணத்தையும் அவர் பழி வாங்குறார்? சியோனில் செஞ்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லா பொல்லாத பொல்லாப்புகள். பாருங்க, சியோன்ல செஞ்சிட்டாங்க, கவனிக்கிறீங்களா? சோ பாபிலோனுக்கு கல்தேயருக்கு தண்டனை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்னா, இவங்க சியோன்ல என்ன பண்ணிட்டாங்க, பொல்லாப்பு செஞ்சிட்டாங்க. சோ என்ன மீனிங், ஏன் வந்து இந்த மாபெரும் அமைப்பை தேவன் தண்டிக்கிறார்? அவங்க யாருக்கு தீமை செஞ்சிட்டாங்க? உண்மையான சியோன் சபைக்கு அங்க செஞ்சிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தை பாபிலோனுக்கும் கல்தேயாக்கும். பாருங்க, பாபிலோன் அங்க கல்தேயா வருது. சோ இது என்னது, ரெண்டு பேர். சோ பாபிலோன் இங்க தெளிவா குறிக்குது பாப்பசி, ரொம்ப முக்கியமா போப்பு மார்க்கம். சோ இங்க கல்தேயா சொல்லும் பொழுது குறிக்குது அந்த கிறிஸ்டன்டம், அந்த போப் மார்க்கத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்யங்கள். எதுக்கு நாம பிரதர் இப்படி தெளிவா சொல்றாருன்னா, அவர் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டே வர, பாடத்தினுடைய துவக்கத்துல இருந்து பாபிலோன் அப்படின்னு சொன்னா அதுல எல்லோரும் சேர்ந்து வர்றாங்கிறத முதல்ல விலக்கி காண்பிச்சுட்டு, இப்ப அந்த பாபிலோன் மீதான அழிவு வரும் வசன பகுதிகள் எடுத்து படிக்கும் போது கூட அவர் பிரிச்சு பிரிச்சு காண்பிக்கிறார். பாருங்க, ஒரு இடத்துல பாபிலோனுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை எதிர்க்கிறவர்களுக்கு மத்தியில இருக்கிறவருங்கிற லிஸ்ட்ல மற்ற எல்லாரும் என்ன பண்றாரு, கூட்டி வச்சிடுறாரு. இந்த இடத்துல சொல்லும் போது பாபிலோன் அந்த சபையை சொல்லிட்டு அப்புறம் கல்தேயா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அந்த மற்றவங்களையும் கூட அங்க கூட்டிட்டு அங்க வந்து வந்துடுறது பார்ப்போம். சோ பாபிலோன் கல்தேயா, கல்தேயா பட்டணம் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ள இருந்த ஒரு பகுதி. சோ அதனாலதான், சோ அப்ப எப்படியாவது அந்த அமைப்பு, மத அமைப்பு பிளஸ் கூட இருக்கிற எல்லோருமே அங்க வராங்க அந்த அழிவுக்குள். அந்த பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ணிட்டே வர்றார். ஆனா ஏன் இந்த அழிவு இது அமைப்பு மேல வருதுன்னா, சியோனுக்குள்ள அவங்க நிறைய பொல்லாப்பு அவர்கள் செய்துட்டாங்க. சோ உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அந்த மத அமைப்பு மாத்திரம் இல்ல, அதனுடைய ஆதிக்கத்துல இருந்த போது அதனுடைய தூண்டுதல்ல அந்த கிறிஸ்தவ தேசங்கள் கூட என்ன பண்ணாங்க, நிறைய உபத்திரவங்கள் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு உலகத்தின் மற்ற ஜனங்கள் கூட என்னவா இருந்தாங்க, ஆதரவா இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் தேவன் நினைக்கிறார், தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு நடந்துட்டா அநீதி அநியாயம் எல்லாம் நினைக்கும் பொழுது அதுல பங்கெடுத்த அத்தனை பேருக்குமே அந்த அழிவு அங்க கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் மன்னிக்கணும், எரேமியா 51:6 வாசிங்க வசனம். பாருங்க, ஏசாயா 59:18 வசனம் வாசிங்க. பாருங்க, லூகா 17:7 வசனம். பாருங்க, சோ இந்த வசனங்களுடைய கருப்பொருள், சோ சுவிசேஷ யுகம் முழுவதும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு இந்த அமைப்பு செய்த எல்லா அக்கிரம அநியாயத்துக்கும் அவங்கள் மீது இந்த அழிவு அங்க வரும். சோ அப்படி சொல்லும் பொழுது இன்னைக்கு அது போப் மார்க்கத்தை மாத்திரமல்ல, கூட இருக்கிற புராட்டஸ்டன்ட் பிரிவினர்களையும் கூட அங்க குறிக்கும். ஏன்னா ஆரம்பத்துல வைராகியமா போப் மார்க்கத்தின் தவறுகளை சுட்டி காண்பித்து வெளியே வந்தவங்க தான் புராட்டஸ்டன்ட்ஸ். ஆனா காலப்போக்கில் அவங்க கிட்ட என்ன இல்ல, பார்த்தோம், அந்த புரொட்டஸ்ட் இல்ல, அவங்ககிட்ட பழைய வைராக்கியம் உண்மை இல்ல. மாறாக தாய் சபை என்னெல்லாம் செய்துட்டாங்களோ அதே தவறுகள் யார் கூட செய்துட்டாங்க, இவங்க கூட செய்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் இங்க இருக்கிற புரொட்டஸ்டன்ட் சபைகள் என்ன தான் பண்றாங்க, சர்க்குலர் எல்லாம் விடுறாங்க ஃபாலோ கிளாஸ்ல இல்லைங்க. சோ அதெல்லாம் நான் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதா நான் சொல்றேன். சோ அதெல்லாம் எப்படி பிராக்டிக்கலா அங்க கண்ணு முன்னால நிறைவேறிட்டு இருக்குது பார்க்கும் போது, இந்த அழிவுக்குள்ள இந்த அமைப்பு முழுவதுமே அங்க வரும். இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க, எரேமியா 51:44-58. நான் பாபிலோனில் இருக்கிற பேல், இங்கிலீஷ்ல பேல், அண்ட் ஐ வில் பனிஷ் பேல் இன் பாபிலோன். யார் இந்த பாபிலோன்ல இருக்கிற பேல்? சோ இது குறிக்குது பாபிலோன் பெயர் சபை அமைப்பு, அதனுடைய தலைவர் போப்பை அங்கு குறிக்குது அந்த பேல். சோ நான் பாபிலோன்ல இருக்கிற பேலை நான் தண்டிப்பேன், அந்த அமைப்பினுடைய தலைய நான் அங்க தண்டிப்பேன். அப்புறம் அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். என்ன விழுங்கிட்டார் போப்பு? வாயிலிருந்தே கக்க பண்ணுவேன், கக்கிட்டு இருக்கிறார் இப்போ இல்லைங்களா? என்னெல்லாம் பயங்கரமான பெருமையானவைகளை, மேட்டியானவைகளை, மேட்டுமையானவைகளை பேசும் வாய், அதுக்கு இருந்துச்சுலே அந்த மிருகம் பத்தி படிக்கும் போது என்ன பேசிட்டாங்க? அதாவது ஒரு 16 டைட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா? கிறிஸ்துவனுடைய பிரதிநிதி, சபையினுடைய கண்காணி, மோசைக்கு அடுத்தவர், எல்லாம் சொல்லி எடுக்கிறாங்க, விழுங்கி எடுக்கிறாங்க பெரிய பெரிய. அதையெல்லாம் அவங்க என்ன பண்ணல, கக்க வாய்ப்புனா காலம் வரும், இதனுடைய அழிவு சமீபிக்கும் பொழுது அதெல்லாம் நாங்க தவறுதாகதான் சொல்லிட்டோம், அவங்களே வந்து அதைய ஒப்புக்கொள்ளக்கூடிய காலம் அங்க வரும். அப்படி பண்ணுவேன், நான் வேலை தண்டிப்பேன், அவர் விழுங்கினத கக்க வைப்பேன். அப்புறம் பாபிலோனின் மதில், சோ மதில் எது கிடையாது? பாதுகாப்பு. சோ போப் மார்க்கத்துக்கு எது பெரிய பாதுகாப்பா அங்க இருந்துச்சு சகோதர சகோதரிகள்? என்ன என்ன இருந்துச்சு அங்க? தேசங்கள், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது வேற மாதிரி சொல்லுங்களேன், அழகா ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அப்படி பவர் எடுக்கும் பொழுது ஒருத்தர் வந்து அந்த பவர் கொடுக்கணும், கொடுத்தாதான் அந்த பவர் வரும், அந்த பவர்ல தான் இவர் செயலே பண்ண முடியும். கரெக்ட். அரசியல் சக்திகள், சிவில் பவர் இல்லைங்களா? சிவில் பவர். தீர்க்க தரிசனம் தானியல ரொம்ப அருமையா இருக்கு. சோ சேனைகள் அவன் கூட வந்து நிற்கும். அந்த டேட் தான் நம்ம போப் மார்க்கத்தினுடைய ஸ்டார்டிங் டேட் சொல்றோம், 539 சொல்றோமா இல்லைங்களா? எப்படி சொல்றோம்? அதுக்கு முன்னாலேயே போப் இருந்தாரா இல்லையே? அதுக்கு முன்னாடியே போப் இருந்தா கிட்டத்தட்ட எப்பயே உருவாயாச்சு அவங்கெல்லாம். கிட்டத்தட்ட 325 எல்லாம் போப்புக ஒரு பெரிய லெவலுக்கு வந்தாங்க. ஆனா நம்ம அந்த போப்புக்கான ஆளுகை கொடுக்கப்பட்ட டைம் சொல்லி எங்க எடுக்கிறோம் தீர்க்க தரிசனத்துல? கிபி 500 எப்படி எடுக்க முடியும் நம்ம? தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது அவன் கூட சேனைகள் வந்து நிற்கும். சேனைகள் சொல்லும் போது ரொம்ப கிளியர், அந்த அரசியல் சக்தி இந்த மத தலைவருக்கு கூட வந்து உதவியா நிற்கும். அப்பதான் நாம ஒரு ஹிஸ்டாரிக் டேட் எடுக்கிறோம். அந்த ரோமன் சக்கரவர்த்தி அந்த அதிகாரத்தை போப்புக்கு கொடுத்த லெட்டர் 539 வந்துச்சு பாருங்க. அதுதான் இங்க, அதனால்தான் இங்க பாபிலோனின் மதில் என்ன ஆகும்? விழும். சோ பாபிலோனுக்கு ஆதரவா பாதுகாப்பா இருந்து செயல்பட்ட அரசியல் சக்திகளும் என்ன ஆவாங்க? பாபிலோனை தேவன் தண்டிக்க போது அவங்க கூட தண்டிக்கப்படுவாங்க. அப்புறம் அதாவது முற்றிலும் அழிக்கப்படும். அக்கினி என்ன அது? கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், முற்றிலுமான அழிவு, முற்றிலும் அழிக்கப்படும். அப்புறம் பாருங்க அந்த செகண்ட் பார்ட் படிங்க சிஸ்டர். இப்படியாக பாபிலோன் மீது அந்த அழிவு வரும்போது அதனுடைய மதில் சுவர் இடியும், அதனுடைய கதவுகள் நொறுங்கி போகும் சொல்லும் போது, பாபிலோன் அமைப்பு மீது தேவனுடைய கோபாக்கினை வரும்போது அதுக்கு ஆதரவா இருந்தாலும் அழிவாங்க. செகண்ட் பார்ட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது கூட விருதாகும். அப்புறம் பாருங்க எந்த ஜனங்கள், எந்த ஜாதிகள் என்ன பிரயாசப்பட்டாங்க அதெல்லாம் கூட விரயமாகும். அந்த ஜனங்கள், அந்த ஜாதிகள் யாரை குறிக்கலாம்? அந்த அமைப்புக்கு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ண ஜனங்கள். சோ பிரதர் ரொம்ப அருமையா கொடுக்கிறார் இங்க, காண்பிக்கிறாரு தேவனு ஜனங்களுடைய குருட்டுத்தனம். சோ அவங்களுக்கு ஒரு குருட்டாட்டமா குருட்டு ஜனங்கள் போல இருந்து இந்த அமைப்புகளை உருவாக்க, இதய ஸ்தாபிக்க அவங்க எடுத்த எல்லா பிரயாசமும் அதோட என்ன ஆகுது? அங்க முடிவுக்கு அங்க வருது. சோ இப்படியாக இந்த அமைப்பின் மீது இந்த அழிவு அங்க வரும் என்று நம்ம அங்க பாக்குறோம். சோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம தியானிச்சு பார்க்கும் போது, சோ பாபிலோன் மீதான அந்த அழிவு நிச்சயமான அழிவு என்பதே மேன்மேலும் நமக்கு அங்க உறுதி ஆகுது. சகோதர சகோதரிகளே, இவ இந்த அழிவை பற்றித்தான் தீர்க்க தரிசிகள் ஏசாயா மற்றும் மற்ற தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே முன்னறிவிச்சிருக்கிறாங்க என்று அங்க நாம பார்க்கிறோம். ஆனா இந்த மாதிரியான அழிவு இந்த அமைப்புக்கு அங்க வரும்போது கண்டிப்பா அந்த அமைப்புக்குள்ள தேவனுடைய சில பரிசுத்தவான்கள் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தேவன் சொல்றது தான் வசனம் ஏசாயா 13 முதல் 2 வசனத்துல நம்ம வாசிக்கலாம். பாருங்க போது மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். பாருங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல இந்த பாபிலோன் மீது வரப்போகிற அந்த அழிவை தேவன் தீர்க்க தரிசனமா சொல்லும் போது அந்த அழிவு அவங்களுக்கு வரும். அப்போ அவங்களுக்குள்ள இருப்பாங்க சில பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு ஏசாயா மூலம் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா உயர்ந்த பர்வதங்கள் மேல என்ன பண்ணுங்க, கொடி ஏற்றுங்கள். இங்கிலீஷ்ல லிப்ட் யூ அப் எ ஸ்டாண்டர்ட், கொடி வருது தமிழ்ல, எனக்கு எப்படி அது டிரான்ஸ்லேஷன் தெரியல. லிப்ட் யூ அப் எ ஸ்டாண்டர்ட், ஒரு உன்னதமான நிலை குறிச்சு நீங்க சாட்சி கொடுங்க, அதுதான் அந்த கொடி ஏற்றுங்க. அந்த ஸ்டாண்டர்ட், அந்த நிலை வந்து என்ன சொல்றாருன்னா பிராக்கெட்ல, தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் தி பிளஸ்ட் காஸ்பல் ஆஃப் ட்ரூத், ஆசீர்வாதமான இந்த சுவிசேஷ சத்தியத்தினுடைய அந்த தரம், அந்த நிலைய அறிவியுங்க. எங்க? உயர்ந்த மலைகள் மேல. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த அமைப்புக்குள்ள கூட அந்த ராஜ்யத்தினுடைய கருகள், கருவால் அந்த ராஜ்யம் இன்னைக்கு கருவா எங்க இருக்குது, உண்மையான பரிசுத்தவான்கள் மூலம். அது போல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலம் வெளிப்பட்டு இருக்கிற உன்னத ஸ்தானத்தை நீங்க அறிவிங்க. அறிவிச்சு சொல்லுங்க வசனம், ஜனங்களை வரவழையுங்கள். அப்புறம் பாருங்க, இந்த உரத்த சத்தமிட்டெல்லாம் நமக்கான கமாண்ட், நமக்கான கமாண்ட், நமக்கான கட்டல. உரத்த சத்தமிடுங்க, proclaim the truth, சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, பகிரங்கமா காமிங்க, உயர்த்தி போடுங்க இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை. அதன் மூலம் அங்க இருக்கிற தேவனுடையவர்கள் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்பை விட்டுட்டு வெளியே வரட்டும். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய வேலை த ஹார்வெஸ்ட், ஹார்வெஸ்ட் எவ்வளவு பகிரங்கமா அங்க செய்ய வேணும். நெக்ஸ்ட் வாசிங்க, சைகை காட்டுங்களுக்கு கூட அருமையான பிரதர் நல்ல அருமையான வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, லெட் தம் சீ த பவர் ஆஃப் த ட்ரூத் எக்ஸாம்பிளிஃபைட் ஆஸ் வெல் ஆஸ் ஹியர் இட்ஸ் ப்ரொக்ளமேஷன். சைகை பண்ணுங்கன்னா என்ன வருது, கை வச்சுதான் செய்யணும் இல்லைங்களா, என்ன பண்ணும், அழிவு வருது. நீங்க என்ன பண்ணுங்க, பயங்கரமா சொல்லிட்டேன் வாங்க. என்ன சொல்றாருன்னா, ஆம் கிரியை, உங்கள் கிரியைகளின் மூலம் சத்தியத்தின் வல்லமை காமிங்க. நீங்க உங்கள் கிரியைகளின் மூலம் சத்தியத்தினுடைய பவர் காமிங்க. அவங்களுக்கு வெறுமனே சத்தியம் சொல்றது மாத்திரம் இல்ல, அதான் அருமையா சொல்றாரு, லெட் தம் சீ த பவர் ஆஃப் த ட்ரூத் எக்ஸாம்பிளிஃபைடு. உங்களுக்குள்ள சத்தியத்தினுடைய வல்லமை அருமையான கிரியைகள்ல வெளிப்படுறதா அவர்கள் பார்க்கட்டும். அது மாத்திரம் இல்ல, as well as hear its proclamation. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள கிரியை செய்யற வல்லமை கூட அவங்க பார்க்கட்டும். அதே சமயத்துல அந்த சத்தியம் அறிவிக்கப்படுறதையும் அவர்கள் பார்க்கட்டும். சைகை பண்ணுங்க, சைகை பண்ணி அவங்களை நீங்க கூப்பிடுங்க. அப்புறம் அவங்க எங்க போறதுக்காக, பிரபுக்களின் வாசலுக்குள்ள. யார் இந்த பிரபுக்கள் பாருங்க, that they may realize the blessings of the truly consecrated and heirs of the heavenly kingdom. யார் இந்த பிரபுக்கள், பிரதர் அழகா சொல்றார், the truly consecrated and heirs of the heavenly kingdom, உண்மையான அர்ப்பணிச்சிட்ட தேவனுடைய ஜனங்கள், பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகள், அவங்க தான் அந்த பிரபுக்கள். அவங்கள் போன வாசலுக்கு இவங்களும் என்ன பண்ணுங்க, என்ன பியூட்டிஃபா. சோ இந்த சுவிசேஷகத்தின் அழைப்பு, அந்த அழைப்புக்குள்ள இந்த அமைப்புக்கு அழிவு வரும் போது அங்க இருக்கும் சில ஜனங்களை சத்தியத்தை அறிக்கை செய்து சத்தியத்தின் வல்லமை நமக்குள்ள கிரியை செய்கிறத கிரியையா அவங்களுக்கு காண்பிச்சு அதன் மூலம் இந்த வாசலுக்குள்ள அவங்கள வழி நடத்துங்க. இந்த வாசல் தான் அந்த பிரபுக்களினுடைய வாசல். சோ இது அங்க செய்யணும். சோ பாபிலோனின் முடிவு இப்படி இருக்கும். இருக்கும் போது அந்த இடத்துல நடக்க வேண்டிய இன்னொரு வேலை ஏசாயா தீர்க்கதரிசி அங்க சொல்லுவது அங்க நாம பார்க்கிறோம். சோ அப்போ இதைய சொல்லிட்டு தான், சோ இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதுனால தான் ஒரு எச்சரிப்பு வார்த்தைகளை இந்த சுவிசேஷ யுகத்தின் லவோதேக்கேய சபைக்கு தேவன் அங்க சொல்லியிருக்கிறார். சோ லவோதிக்கேய சபை சுவிசேஷ யுகம் ஏழு பிரிவுகள், ஏழு பிரிவுகள், ஏழு கால பகுதிகள். ஏழு கால பகுதிகள்ல எப்படி இருக்கும் இந்த நாமினல் சயோன், அதாவது பெயர் அளவுக்கு சியோனா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன குறைவுகள் இருக்கும், ஆனா அவங்க மத்தியில உண்மையான பரிசுத்தவான்கள் எப்படி இருப்பாங்க என்பதெல்லாம் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு சபைகள் விஷயத்துல அங்க சொல்லியிருக்கிறோம். அப்ப அதுல ஏழாவது சபை லவோதிக்கேய சபை. லவோதிக்கேய சபை காலத்துல இந்த கிறிஸ்டியன்டம் கூட எப்படி இருக்கும், பெரும்பான்மையா பெரும்பாலும், அதே சமயத்துல பரிசுத்தவான்கள் கூட எப்படி இருப்பாங்க, ரெண்டுக்குமே ஒப்பும். சார் ரெவலேஷன் பாயிண்ட் உங்களுக்கு நினைவு வரணும். சோ அது ஒரு வகையில சொல்லும் போது கிறிஸ்தண்டத்துல நிலவும் நிலைமை கர்த்தர் சொல்றார், ஓகே அதுவும் பொருந்தும். ரொம்ப முக்கியமா கிறிஸ்தண்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட யார், பரிசுத்தவான்கள் மத்தியில நிலவும் இல்லைங்களா அந்த ஏழு சபைக்கான செய்திகள். உதாரணத்துக்கு லவோதிக்கேய இது படிங்க, மூணாம் அதிகாரம் 14-22 வெளிப்படுத்தின விஷயம். பாருங்க லவோதிக்கேய சபை சுவிசேஷத்தின் இந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ சபைங்க போது சில சமயங்கள்ல நாமினல் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ரெண்டையும் சேர்க்கணும், போல் பொய்யான சபை உண்மையான சபையும் சேர்க்கணும். ஏன்னா அப்படித்தான் இருக்குது, பொய்யான சபைக்குள்ளேயே தான் யார் இருந்தாங்க, உண்மையான சபை இருந்தாங்க. சோ அப்படியே அப்ளை ஆகுது அந்த சபை. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா வசன வாசம் பாருங்க. சோ இப்படித்தான் இந்த லவோதிக்கேய சபையின் காலத்து சபை அங்க இருக்கும். ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையானவங்க இந்த மாதிரி ஒரு ஆவில தான் அவர்களே அங்க இருப்பாங்க. சோ இது கர்த்தருக்கு அங்க நல்லாவே அங்க தெரியும். சோ இந்த மாதிரி அழைப்பு விடுத்து அந்த பிரபுக்களுடைய வாசலுக்குள்ள அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற உண்மையான ஜனங்களை கூப்பிடுறதுக்கு தேவன் அழைப்பு விடுத்தாலும் தேவனுக்கு நல்லா தெரியும் இது லவோதிக்கேய சபையின் கால பகுதி. அப்போ அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற அநேகர் பெரும்பான்மை எப்படித்தான் இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அந்த லவோதிக்கேய செய்தி அங்க சொல்லிருக்காங்க இல்லைங்களா, எப்படி இருக்கிறாங்க, அனலும் இல்ல குளிரும் இல்ல, நிர்பாக்கியம் உள்ளவன் தரித்திரனா இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, நான் திரவியா சம்பன்னன், எனக்கு எந்த குறையும் இல்ல, நான் ஐஸ்வர்யத்தோடு அங்க இருக்கிறேன் என்று அங்க சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இப்படித்தான் அங்க இருக்கும். அப்ப என்னன்னா இந்த சமயத்துல தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கக்கூடிய ஜனங்கள் வெகு சிலரா தான் அங்க இருப்பாங்க. ஆனா அந்த வெகு சிலர் எப்படி இருப்பாங்க, அந்த அமைப்பினுடைய எல்லா விதமான கட்டுக்களையும் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஜெயம் கொள்ளக்கூடியவங்க. அதனால்தான் கடைசியில் என்ன சொல்ற, ஜெயம் கொள்ளுகிறவன். அழைப்பு என்னமோ விஷயங்கள் என்னமோ எல்லோருக்கும் அங்க போயிடுது, ஆனா எல்லோருக்கும் போனாலும் எல்லோரும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. பாபிலோன் அதுல இருந்து ஒரு சிலர் தான் அந்த வார்த்தைக்கு காது கொடுத்து ஜெயம் கொள்ளுவாங்க. அப்படி ஜெயம் கொள்ளுகிறவங்களுக்கு தான் என் பிதாவுக்கிட்ட நான் உட்கார்ந்தது போல என்னிடத்துல உங்களை நான் உட்கார்றதுக்கு அங்க அனுமதி அங்க தருவேன். ஆனா அந்த பொதுவா அந்த பாபிலோன் என்ன மாதிரி நிலைமையில இருக்குன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் பகுதி நமக்கு அருமையான ஒரு பகுதி. சோ அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது, ஆனா எல்லாமே இருக்கிற மாதிரி அங்க சொல்லுவாங்க. ஆனா அங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன சொல்றாரு, நீங்க அந்த பொண்ணு என்கிட்ட வாங்கு, பொன் திவ்ய சுபாவம் வாங்கு. எப்படி வாங்கணும், வாங்கறதா நம்ம என்ன பொண்ணு ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், திவ்ய சுபாவம் வாங்கிக்கணும்னா என்ன கொடுக்கணும், பலியின் ஜீவியம் கொடுங்க, கொடுத்து உங்கள் திவ்ய சுபாவம் வாங்குங்க. அது போல வேற என்ன சொல்றாரு, வெண் வஸ்திரம். அப்போ பாபிலோன்ல அநேகர் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய சுயநீதியோடு நிக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க. கர்த்தர் இயேசுவின் விலையேறப்பட்ட பலியின் மூலம் வரக்கூடிய அந்த நீதி அவங்க முன் வைக்கிறது இல்லை. ஆனா நீங்க அந்த வெண் வஸ்திரத்தை நீங்க வாங்கிக்கோங்க, த ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், சகோதர சகோதரிகள் நீதியின் வஸ்திரம் வாங்கி கொள்ளுங்க. அப்புறம் கண்ணுகளுக்கு என்ன போடு, கலிக்கம். அப்படின்னா இந்த மாதிரி அனலும் இன்றி குளிரும் இன்றி இந்த பாபிலோன்ல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் அவர் சொல்றது உங்களுடைய கண்களுக்கு என்ன போடுங்க, நீங்க கலிக்கம். கலிக்கமுக்கு இங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட் கான்சக்ரேஷன் அண்ட் சப்மிஷன். ரொம்ப சிம்பிளா படிச்சிடலாம், சிம்பிளா நம்ம சொல்லிடலாம், கேட்டுடலாம். பட் அது ஆழம் புரியுறது ரொம்ப விஷயம். இன்னைக்கு நம்ம நைட்னால நினைச்சு பார்த்தோம், இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு பாடம், கம்ப்ளீட் கான்சக்ரேஷன். இதுக்கு மாத்திரம் கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும் சகோதர சகோதரர், கம்ப்ளீட் கான்சக்ரேஷன் அண்ட் சப்மிஷன், முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் கீழ்பட்டு இருத்தல். கலிக்கம் போடுங்க, அது போடணும், போடும் பொழுதுதா லவதைக்கன் பீரியட்ல இருந்து நீங்க ஜெயம் கொண்டவங்களா வர முடியும். ஏன்னா அந்த பீரியட்ல அந்த சுபாவம் பார்க்கறது ரேர், பார்க்க முடியாது. பொதுவா எப்படி இருப்பாங்களோ, ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ரிச், எங்கிட்ட எல்லாம் இருக்கு, எங்கிட்ட என்ன குறை. ஆனா தேவன் சொல்றார், நீ அப்படி எல்லாம் இல்லை, நீ அதுவுமே இல்லை. சோ அந்த லவதீஷன் மெசேஜ் நம்ம அவ்வப்போது படிக்க வேண்டிய விஷயங்கள், கம்ப்ளீட் கான்சக்ரேஷன் அண்ட் சப்மிஷன் to the divine will as expressed in the scriptures. Vasnangalla velipattirukkira prakaram irukkum devanudiya sittathukku mulumayana arpanippu matrum keelpattu irthal tha andha kannukku kalikam podunga. So ipdiyaga andha amaippukanga solgirara na nama paarkum pode indha ulagathinudiya aavi indha krishnadathukulla முழுமையாக அங்க ஆக்கிரமித்து இருப்பதை நாம் அங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்குனா இனிமேலும் இந்த பாபிலோன ஒரு சீர்படுத்துவது என்பது முற்றிலும் முடியாத விஷயமா இருக்கு. ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க தானியல் மூலம் எழுதப்பட்ட அந்த வாசகம், மேனே மேனே தெக்கேல் உபார்சின், அந்த அமைப்பின் மீதான இறுதியான நியாய தீர்ப்பு அங்க வந்து நிக்கிறதே நாம் அங்க பார்க்க முடியும். சகோதரர் வந்து அங்க சொல்கிறார், சொல்லிட்டு அந்த அமைப்பின் மீது எவ்வளவு கோபமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் ஏசாயா 47 அதிகாரம் முழுக்க இருக்கு. அதெல்லாம் சில வசனங்கள் வாசிச்சு நீங்க பாருங்க. அதுல அவங்க சொல்றாரு, ஒரு ஸ்திரீ மாறி அந்த பாபிலோன சித்தரிச்சுட்டு அந்த ஸ்திரீனுடைய வெட்கமே தெரிய பண்ணுவேன், அவங்களுடைய அவங்கள எந்த லெவலுக்கு தண்டிப்பேங்கிற விஷயத்தின் மூலம் அந்த அமைப்பின் மீது வரக்கூடிய கோபாக்கினை அங்க தேவன் சொல்லுவதே அங்க நம்ம பார்க்க முடியும் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், அந்த அமைப்பின் மீது வரக்கூடிய அந்த இறுதியான அழிவு. ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 18:5 வசனம். போதும் போதும். சோ இதெல்லாம் நம்ம அங்க பாக்குறோம், அந்த அமைப்பின் மீதான அந்த தேவனுடைய கோபாக்கினை அழிவாக அங்க வரும். ஆனா சகோதர சகோதரிகளே, பாடத்தின் முடிவுல சகோதரர் அங்க கொடுப்பது, ஆனாலும் இதெல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கும் போது யார் யார் எல்லாம் கேட்கக்கூடிய காது உள்ளவங்களா தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறாங்களோ, இந்த அமைப்பின் மீதான இந்த பயங்கரமான நிச்சயமான இறுதியான அழிவு சம்பவிக்கும் போது இவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் பத்தி சங்கீதம் 91 அதிகாரத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம். சோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற அவங்களுக்கு அந்த மாபெரும் அழிவு சம்பவிக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு. வசனம் வாசிங்க, கரெக்ட். அவங்க எங்க இருப்பாங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருப்பாங்க. பாருங்க, சோ இது யார் தான் அந்த கீழ்படுகிறவர்கள், சபை. அவங்க எங்க இருப்பாங்க, ஒரு இடம் சொல்றோம். ஆனா இது பாபிலோன் மீது அந்த அழிவு சம்பவிச்சுட்டு இருக்கும் போது இவங்கள் எங்க இருப்பாங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருப்பாங்க. என்ன அருமையா பிரதர் சொல்றாருன்னா, த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை டேஷ். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் தெரியுங்களா, the place or condition of entire consecration. மறுபடியும் அதே வார்த்தை தான். The place and or condition of entire consecration typified by the most holy of the tabernacle, the temple. So இதெல்லாம் பாபிலோன் மீது இந்த அழிவு வரும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச ஜனங்கள் எங்க இருப்பாங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவு. எது உன்னதமானவருடைய மறைவை எது அருமையா காண்பிக்குதுன்னா, the most holy. Most holy என்ன நிலைமை? அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? இன்னொரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்காது. The place or condition of entire consecration. தேவனுக்காக முழுவதும் அர்ப்பணித்த நிலை அல்லது ஸ்தானம், நிலை அல்லது இடம், முழுவதும் அர்ப்பணித்த நிலை அல்லது இடம் பரலோகத்தினே மகிமை அங்க அருமையை அங்க காண்பிக்கிறது பாக்குறோம். சோ இவர்களே அங்க இருப்பாங்க. இவர்கள் கண்டிப்பா சொல்லலாம் அந்த வசனங்கள் பின்வாசிங் சிஸ்டர் 91ல, நீர் என் அடைக்கலம். இவங்க இந்த வார்த்தை வந்து அங்க சொல்லலாம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை கீழ்பட்டிருக்கிற அந்த சபை, இந்த பாபிலோன் மீதான அழிவு முழு வீச்சில இந்த பூமியின் மீது நிறைவேறும் போது இவங்க அவருடைய மறைவுல அங்க இருப்பாங்க. அப்படின்னா அவங்கள் தங்களுடைய அழைப்பு அங்க உறுதி பண்ணி கொண்டு அங்க இருப்பாங்க. அங்க பாக்குறோம் அவங்க மறைவுல காக்கப்பட்டுடுவாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது அவளை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு என்ன இல்ல பங்கு அங்க இல்ல என்று அங்க சொல்லும் போது இது நாம பாக்குறோம். ஆனா இந்த பாபிலோனை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் கேக்குறாரு பிரதர்? நல்ல கேள்வி. நமைப்பு மேல இதெல்லாம் வரப்போகுது, அவளை விட்டு என்ன பண்ணிடுங்க, வெளியே வாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வசனம், ஏசாயில் என்ன வசனம் நாம? சோ அந்த பிரபுக்களின் வாசல்களுக்கு வழியா அவங்களை என்ன பண்ணுங்க, சைகை காமிச்சு சத்தம் போட்டு கொடி ஏற்றி அவங்கள கூப்பிடுங்க. சோ எதுவா இருந்தாலும் இந்த அமைப்பு விட்டு வெளியே வாங்க அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது, வெளியே வாங்கங்கிறது நம்ம தப்பா புரிஞ்சுக்க வேணா, ஏதோ மாம்சத்துல ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போறது இல்ல. ஏன்னா சோ பாபிலோன் அப்படிங்கும் பொழுது ஒருவேளை நல்லா தப்பா புரிஞ்சிட்டு கிறிஸ்தவத்தை குறிக்குது, கிறிஸ்தவ தேசங்கள், அப்ப நம்மளே எங்க இருக்க கூடாது, குடியிருக்க கூடாது, கிறிஸ்தவ தேசங்கள்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அர்த்தத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு கிறிஸ்தவ தேசத்தை விட்டு வேற தேசங்களுக்கு போயிட்டா போதுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த கோபாக்கினை வருவது யார் மேலதான் வருது? ஒட்டுமொத்தா உலகத்தின் மேலையுமே வருது. இங்கே அங்கே வேறுபாடு தேவன் காண்பிக்கல. சோ என்ன சொல்ல வர்றார்? வெளியே வாங்க சொல்லும் போது மாம்சத்துல இடம் பெயர்றத நீங்க நினைக்க வேண்டாம். மாறாக இது எங்க நடக்குமா? அது ரொம்ப முக்கியம். நாம நம்ம கூட இது எச்சரிப்பு. சோ பாபிலோன் விட்டு வெளியே வந்துட்டோம், இங்க நம்ம இங்கிலீஷால் தானே இருக்கிறோம் நினைச்சிட வேண்டாம். சோ இங்க இருந்தா கூட நம்ம மைண்ட் நம்ம ஆவியில கூட என்ன பண்ணிட வேண்டாம், பாபிலோனின் ஆவி அங்க இருக்க வேண்டாம். சோ அது கிளீன் அங்க பிரதர் அங்க சொல்லுவது பாக்குறோம். டு கம் அவுட் ஆஃப் பாபிலோன் கேன் நாட் மீன் அ பிசிக்கல் இமிகிரேஷன் ஃப்ரம் தி மிட்ஸ்ட் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்டன்டம் அங்க சொல்றார். மாறாக இது என்ன சொல்றாருன்னா, அந்த அமைப்புகளுடைய கொள்கைகள், அதனுடைய கட்டுகள், எந்த விஷயத்திலையுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, பங்கு எடுக்காதீங்க. எல்லா கட்டுகள்ல இருந்தும் உங்களை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பிரித்து கொள்ளுங்க என்று சொல்றார். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, த ஐடியா ஆஃப் த கமாண்ட் இஸ் அ செப்பரேஷன் ஃப்ரம் ஆல் த பைண்டிங் யாக்ஸ் ஆஃப் கிறிஸ்டன்டம். அந்த கட்டளையினுடைய விளக்கமாவது கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய எல்லா கட்டுப்படுத்துகிற கட்டுகளுக்குள்ள இருந்தும் வெளியே வரணும் என்று சொல்லுவது. எதுக்குன்னா, டு ஹாவ் நோ பார்ட் நார் லாட் இன் ஹர் சிவில் சோசியல் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன். அந்த அமைப்பினுடைய அரசியல் மதம் எந்த அமைப்பு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்க கூடாது. அண்ட் திஸ் இது போத் ஃப்ரம் பிரின்சிபல் அண்ட் ஃப்ரம் அ வைஸ் அண்ட் டிவைன்லி டைரக்டட் பாலிசி. இது கொள்கைகளின் அடிப்படையிலையும் இருக்கணும். அவங்களுடைய எந்த விதமான கொள்கைகளுக்கும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, அங்க உட்பட்டு இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பிரதர். அதாவது அப்ப நாம் இந்த பூமியில எப்படித்தான் இருப்போம்னா, கிட்டத்தட்ட ஒரு அந்நிய கிரகத்து வாசி போல இருப்போம். ஆனா இருப்போம் இந்த பூமியில, இந்த அமைப்புகளுடைய எந்த வித தொடர்பும் இல்லாம இருப்போம். அந்த அமைப்புகளுடைய எந்த வித கொள்கைக்கும் உட்பட்டவங்களா இருக்க மாட்டோம். அதுக்காக இந்த அமைப்புகளை எதிர்த்துட்டு இருப்போம்னு நினைக்க வேண்டாம். இந்த அமைப்புகளுக்கு நம்ம உள்ள வெளியே இருந்தாலும் இந்த பூமியில இருந்தாலும் ரொம்ப அமைதியான ஜனங்களா, ஆனா ரொம்ப வேற்று கிரகவாசிகள் போல, ஏலியன் வார்ட் வேர்டு யூஸ் பண்றோம், வேற்று கிரகவாசிகள் வந்துட்டு எப்படி இருப்பாங்களோ அது போல அமைதியா இந்த பூமியில அங்க இருங்க. ஏன்னா நம்முடைய குடியுரிமை இந்த பூமியில இல்ல, எங்க இருக்குது, பரத்துல சோ இருக்கு. அப்படித்தான் இருப்பாங்க இந்த ஜனங்கள். சோ அப்போ கொள்கைகளின் அடிப்படையில இந்த பாபிலோன், பாபிலோன் சொல்லும் பொழுது ரெண்டு பெரிய மத அமைப்பு, அதனுடைய ஆதிக்கத்துக்கு இருக்கிற ராஜ்யங்கள், அவைகளுடைய அமைப்புகள், அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், எதுக்குள்ளயும் நம்ம என்ன பண்ணிக்கூடாது, இணைத்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிலும் இருந்தாங்க விடுதலையாக இங்க இருக்கணும். ஏன்னா எபேசியர் 5:6 அங்க சொல்றார், ஆமா கோபாக் அந்த வசனம் புரிஞ்சுக்கணும். உலகத்துல நமக்கு எந்த ஒரு 17 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம், அதெல்லாம் சொல்றாரு, நமக்கும் உலகத்தின் ஜனங்களுக்கு எந்த சம்பந்தமும் அங்க இல்ல. சோ அந்த மாதிரி நாம அங்க இருந்து கொள்ளணும். ஆனா இந்த தீமையின் நாள் நெருங்கும் பொழுது இறுதியாக தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நம்ம தீர்க்க தரிசன வசனங்களின் அடிப்படையில பார்க்கும் பொழுது சகோதரர் அங்க சொல்றாரு, இந்த சமயத்துல தான் வெள்ளியும் பொண்ணையும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, தங்களுடைய தெற்கல்ல இருந்துடுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, இன் தட் டைம், அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா பிரதர், ஆனா அது நமக்கு தான் ரொம்ப பொறுமை. இன் தட் டைம், இந்த டைம் பேர் இன் மைண்ட், இட் வில் ப்ராபப்ளி பி வித் இன் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். என்ன சொல்றாருன்னா, அந்த சமயத்துல பிராக்கெட்ல நினைவுல வைங்க, அந்த சமயம் இன்னும் ஒரு சில வருஷத்துல வந்துடும். இதே எழுதுறாரு 1947 ஒரு சில வருஷங்கள்ல வந்துடும் பாருங்க. ஆனா அது இன்னைக்கு யாருக்கு ரொம்ப பொருந்தும், அந்த பிராக்கெட்ல இருக்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு தான் பொருந்தும் ரொம்ப எக்ஸாக்டா, இன்னும் கொஞ்சம் வருஷங்கள். ஏன்னா பிரதர் சொல்லி தேவன் கிருபை நம்ம மேல இருந்து இவ்வளவு வருஷம் காலம் ஓடி இருக்குது, ஆனா இப்போ இதுக்கு மேல போகும் என்று நம்ம சொல்லுவது அங்க முடியாது. சோ அந்த சமயத்துல அவர் சொல்லும் போது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பொருளாதார அமைப்புகள், பணத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய எல்லா அமைப்புகள், இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் பெனிஃபிஷியல் சொசைட்டிஸ், எல்லா காப்பீட்டு கம்பெனிகள், அப்புறம் பெனிஃபிஷியல் சொசைட்டிஸ், எந்த விதமான லாபகரமான சமுதாய அமைப்புகள், வில் கோ டவுன், நிச்சயமா கீழே விழுந்து அழிந்து போகும். அண்ட் ட்ரெஷர்ஸ் இன் தம் வில் ப்ரூவ் அட்டர்லி ஒர்த்லெஸ், அந்த அமைப்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த விதமான பொக்கிஷங்களும் விலையே இல்லாதது என்று நிரூபணமாக, அப்படின்னா பிரயோஜனமற்றது என்று அங்க வெளியாகும். தீஸ் கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸ் வில் நாட் ஃபர்னிஷ் த டிசையர்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ராத். சோ இந்த அமைப்புகள் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, குகைகள், கண்மலையின் வெடிப்புகள், இது வந்து இந்த அழிவுல இருந்து தேவைப்படுகிற பாதுகாப்பை மனுஷங்களுக்கு என்ன பண்ணாது, தராது. இதுதான் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், 6:15-17. தேவனுடைய கோபத்தின் நாள் வரும்போது ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வசனவாசிங்க, பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் குகைகள் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு, அப்புறம் அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது, யார் நிலை நீக்கக்கூடும். பாபிலோனின் அழிவு சொல்லப்பட்ட பிரகாரம் நிறைவேறும் போது இந்த மத அமைப்பு மற்றும் அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற உலக ராஜ்யங்களுடைய எந்த அமைப்புமே நிலைக்காது. சோ ரொம்ப முக்கியமா பொருளாதாரத்தின் அடிப்படையில இயங்கிக் கொண்டிருக்கும் எல்லா லாபகரமான அமைப்புகள், சங்கங்கள், டிரஸ்ட் எல்லாம் கீழே விழுந்து போகும். சோ அதுதான் இந்த வசனத்துல சொல்லி எடுக்குது, கோபத்தின் நாள் வந்திருக்கும், ஜனங்கள் அந்த நாள்ல தப்பிச்சு கொள்ளணுங்கிறக்க என்ன பண்ணிடுவாங்க, பர்வதம் ராஜ்யம், கண்மலை ராஜ்யம், அதனுக்குள்ள அதுல இருக்கிற குகைக்குள்ள, அப்படின்னா தேசங்களுக்குள்ள இருக்கிற உலக பிரகாரமான அமைப்புகள் கிட்ட போய் அங்க சப்போர்ட் கேட்பாங்க. எல்லா விதமான காப்பீடுகள், இன்சூரன்ஸ், அந்த விஷயம் இந்த விஷயம் எல்லா சப்போர்ட் இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப பெருகிடுது. இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் சொன்னா இவைகள் பரவி பெருகி வளர்ச்சி அடைஞ்சு ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்கிற காலம். எதுக்கு எடுத்தாலும் அது போட்டுடும். ஏன்னா பயம், என்னாகும் ஏதாகும், எப்போ இங்க சுனாமி வரும், எப்போ அங்க பூமி எதிர்ச்சி வரும், எப்போ வெள்ளம் வரும், எப்போ பஞ்சம் வரும், எதுவும் செய்ய முடியாது. எனக்கு கோபத்தின் நாள் ஆரம்பிச்சிருக்கு 1799 தானியல் தீர்க்க தரிசனத்தின்படி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கோபத்தினுடைய நாள். சோ இப்ப இந்த சமயத்துல ஜனங்கள் இப்படித்தான் பண்ணுவாங்க. பட் நீங்க அப்படி இருக்க வேண்டாம். சோ இது உலகத்தின் ஜனங்கள் செய்வாங்க. அப்பதான் வசனம் எசேக்கியேல் 7:19 அவர்கள் தங்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் என்ன பண்ணிடுவாங்க, தெருக்களுக்கு தூக்கி எரிய பண்ணிடுவேன். சோ அந்த லெவலுக்கு எல்லா விஷயங்களும் அங்க தரமட்டம் ஆகும் என்று அங்க பார்க்கிறோம். ஆனா பிரதர் ரொம்ப அருமையா ஒரு வசனம் தொடர்பு படுத்துறாங்க, ஏசாயா 13:12 வெள்ளி பொண்ணு அவங்க தூக்கி வீசுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடையாள பாஷு. அவங்க என்னெல்லாம் தங்கள் உயிர் போல நினைச்சாங்களோ ஜனங்களை எல்லாத்தையும் தெருவுல தூக்கி வீச வைப்ப வீசுவாங்க அவ்வளவுதான். சோ பார்க்க போறது இந்த உலகம் இவ்வளோ காலம் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டாங்களோ எல்லாமே இந்த வெள்ளி பொண்ணு போன்ற விஷயங்களுக்கு தான். அது எல்லாம் சம்பாதிக்கிறதுக்காக மனுஷனுடைய ஜீவனை மதிக்காம போயிட்டாங்க அநியாயம் அக்கிரமத்தினால. அதனால இது எல்லாம் வெளியே தூக்கி போட வச்சுட்டு இந்த வசனத்தை பிரதர் சொல்லிட்டு, Thus will the Lord make a man's life more precious than the fine gold, even the golden wedge of Ophir. சோ இந்த பசும்பொன்னு காட்டிலும் மனுஷனுடைய ஜீவனுக்குள்ள மகிமையை அங்க வெளிப்படுத்துவாங்க. பாருங்க அவங்க இதெல்லாம் தூக்கி வீசுறாங்கன்னு எதுக்காக தூக்கி வீசுறாங்க, எப்படியாவது உயிரோட இருந்தா போதும், இதெல்லாம் என்ன பண்ண வேண்டாம் நமக்கு தேவை இல்லை. ஆனா எத்தனை உயிர் எடுத்து இதை சம்பாரிச்சிருப்பாங்க. சோ எல்லாம் அவங்க அங்க போட வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த அழிவு அங்க வரும். ஆனால் இந்த சமயங்கள்ல உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்க தான் அவரே தங்களுக்கு பாதுகாப்பா தங்களுடைய கோட்டையா தங்களுடைய அரணாக நினைத்து கொண்டு அங்க இருப்பாங்க. அவங்களுடைய வாயின் வார்த்தையில அந்த வசனங்கள் சங்கீதம் 46 ஒரு 3 வசனங்கள் வாசிங்க. பூமி நிலை மாறினாலும் இந்த உலக அமைப்புகள் தலைகீழாக புரட்டி போடப்பட்டு அழிஞ்சு போனாலும், பூமி நிலை மாறினாலும், அப்புறம் அடையாள பாஷை அப்ளை பண்ணி சொல்லுங்க, மலைகள் நடு சமுத்திரத்துக்கு, மலைகள் ராஜ்யங்கள் நடு சமுத்திரம் கொந்தளிக்கிற ஜனங்கள். அப்ப என்ன பேசுறார், மலைகள் சமுத்திரத்துக்குள்ள தூக்கி போடுறது, ராஜ்யங்கள் அந்த கடல் எதுக்கு சமுத்திரம், ஐயோ அது வேற அது பேபிலோன். நம்ம இங்க சொல்லும் பொழுது மலைகள் இது 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 யாருடைய விசுவாசம், அவருடைய மறைவில் இருக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபேத், அது நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வரைக்கும் பார்த்தோம் எப்படி இந்த அழிவு இந்த உலகத்தின் மேல வரும், என்னென்ன நிலைமை நடக்கும். சோ அதுதான் சொல்றாரு வசனம், முதல் வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இல்லைங்க சிஸ்டர், முதல் வசனத்துல இருந்து தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், அனுகூலமான துணை, அப்புறம் ஆகையால் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு துணையா இருக்கிறதுனால பூமி த சிஸ்டம் உலகத்தினுடைய எல்லா சமுதாய அமைப்புகள் நிலை மாறினாலும் நிலை பெயர்ந்து போனாலும், அப்புறம் மலைகள் கொந்தளிக்கும் கடலுக்குள்ள நடு நடு சமுத்திரத்துல சாய்ந்து போனாலும், இந்த ராஜ்யங்களுக்குள்ள புரட்சி எல்லாம் வெடித்து ஜனங்கள் கொந்தளித்து எழும்பி இந்த ராஜ்யங்கள் அப்படியே மூழ்கடிச்சாலும் எங்களுக்கு என்ன இல்ல, பயம் அங்க இல்ல. சோ அந்த ஃபெய்த், இது விசுவாசம், அவருடைய கர்த்தரை வந்து தங்களுடைய மறைவா கொண்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் அங்க இருக்கும் என்று அங்க நாம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ அவர்கள் மாத்திரமே இந்த தீங்குகள் எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலும் இருந்து விலக்கி காக்கப்படுவாங்க. லூக்கா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் 36 வசனம் கடைசி வசனம். இனி சம்பவிக்க போகும் இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மாத்திரமே இதுக்கு விளக்கி அங்க காக்கப்படுவாங்க. பாபிலோனுடைய அழிவு அங்க வரப்போகுது. இந்த பாடம் பாபிலோன், பாபிலோன் என்று சொல்லும் பொழுது யார் யார் அதுக்குள்ள அடங்குறாங்க, யார் யாரையெல்லாம் உள்ள அடக்கி தேவன் அவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லியிருக்கிறார். சோ அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் யார் மேல நிறைவேறும், யார் யார் மேல நிறைவேறும் என்று பார்த்தோம். அந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த அளவுக்கு உறுதியான தீர்க்க தரிசனங்கள், அது எவ்வளவு சடுதியில எவ்வளவு தீவிரமா எவ்வளவு நிச்சயமாக இந்த அமைப்பின் மேல வந்து இந்த அமைப்புல இருக்கிற எல்லோரும் அங்க அந்த தேவனுடைய கோபாக்கினை நாளின் அழிவுக்குள்ள போவாங்க என்று பார்க்கிறோம். ஆனா அப்படி நடக்கும் பொழுது அதே அமைப்புக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு மீட்பை அவருடைய சத்தியத்தின் மூலம் அங்க பெற்றுக் கொள்வாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல் அடைவாங்க இந்த ஆபத்து காலத்துல கூட. சோ இதெல்லாம் பிரதர் அங்க பேசிருக்கிறார். இதோட இந்த பாடம் வந்து அங்க முடியுது. சோ நெக்ஸ்ட் பாடம் சகோதர சகோதரிகளே உடனே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா குவஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வரும் நாட்கள்ல தியானிக்கணும். ஆனா நெக்ஸ்ட் பாடம் த நெசசிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் தி டே ஆஃப் வெஞ்சன்ஸ். என்ன பாடம் பார்த்தோம்னா இது வரைக்கும் இந்த பழி வாங்கும் நாள் பார்த்தோம், பாபிலோனின் அழிவு பார்த்தோம், மூன்றாவது பாடம் இந்த பழிவாங்கும் நாளுடைய நீதி அவசியம் என்ன, இந்த பழிவாங்கும் நாள்ல வெளிப்பட போகும் அந்த நீதியின் அதாவது நீதியை சரி கட்டுத்தலின் அவசியம். இந்த பழிவாங்கும் நாள்ல தேவன் யாரை இப்ப முதல்ல நீதி சரி கட்டுறார் பாக்குறோம், பாபிலோன் மேல கட்டுறார். என்ன அவசியம் எப்படி தெரியும் நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். சியோன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உபத்திரவப்படுத்திட்டாங்க பண்ணிட்டாங்க, அதுக்காக தேவன் நினைவுல வச்சிருந்து பழி வாங்குறார். ஆனா அதே விஷயம் பிரதர் ஒரு பாடத்துல டிஸ்கிரைப் பண்ணுங்க, அவர் ஒரு பாடம் முழுக்க அதை அவர் பேசுறாருன்னா விஷயங்கள் இன்னும் ஆழமா இருக்கும். ஆனா அடுத்த வாரம் நம்ம வரும்போது பார்த்து முடித்திருக்கிற இரண்டாவது பாடத்தை குறித்த கேள்விகளை நாமும் தியானிப்போம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அமேன்.